ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமுழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே. பெண்பிள்ளை மகாபாரதம் ராமாயணம் பாகவதம் பக்த விஷயம் ஸ்தலபுராணம் எல்லாம் சேர்த்து பேசலாம். ஆனா சில இடங்கள் அவளுக்கு தெரியாமலேயே பிணம்னு வரும்போது பிணவெழுப்பி விட்டேனோ பிணவிருந்திட்டேனோ அப்படின்றான். போன வாக்கியத்துல தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே அப்படின்னா, இந்த வாக்கியத்துல சொல்றா தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே. துருவன், துருவன்ற பதத்துக்கே நிச்சயமானவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு தீர்மானம் பண்ணிட்டான்னா அந்த தீர்மானத்திலேருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டானாம் துருவன். இப்ப நம்ம எல்லாம் நியூ இயர் ரெசல்யூஷன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், இனிமேல் இதைத்தான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா கொஞ்ச நாள் கூட அது நீடிச்சிருக்காது, உடனே அடப்போ நம்ம அப்படிதான், நம்மளாலாம் முடியாது அப்படின்னு விட்டுடுவோம். ஆனா துருவன் நிச்சயமானவன், துருவன் ஆச்சரியமான பக்தன். சுவாயம்புவ மனு சதரூபா, இவர்கள் தான் ஆதி மனுஷன் ஆதி மனுஷி பாகவதம் சொல்றது. அந்த சுவாயம்புவ மனு சதரூபா இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் பிரியவிரதன், உத்தானபாதன், தேவஹூதி, பிரசூதி, ஆகூதி, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வாழலாம். அதுல ஆச்சரியமான அந்த உத்தானபாத மகாராஜாவுடைய மூத்த பிள்ளைதான் துருவன். இந்த உத்தானபாத மகாராஜா சுனீதி அப்படின்னு ஒரு ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தார். அவர் இன்னொரு பெண்ண கல்யாணம் பண்ணின்றார், அவள் பேர் சுருச்சி அப்படின்னு பேர். ருச்சிய கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவருக்கு அந்த சுனீதி மேல இருந்ததான ஆசை விட்டு போயிடுத்து. எப்பொழுதுமே எல்லாருக்கும் ருச்சி தானே பிடிக்கும், நீதி அவ்வளவா பிடிக்காது இல்லையா? டாக்டரே இதெல்லாம் நீங்க சாப்பிடாதீங்கோ அப்படின்னு நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அந்த நீதிய சொல்றாங்க. ஆனா அது பிடிக்கிறது இல்லையா, நாக்கு ருச்சி தானே ஜெயிக்கிறது. அந்த மாதிரி புத்தானபாத மகாராஜா சுருச்சிய கொண்டாடி சுனீதிய திரஸ்கரிச்சுட்டா, ஒதுக்கி வச்சுட்டா. ஆனா சுனீதி, என் கஷ்டம் ஒரு நாள் மாறும், என் ஹரி என் கூட இருக்கான், நிச்சயமா இந்த கஷ்ட தசை மாறும், நானும் நன்னா இருப்பேன். இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். வாழ்க்கையில ஒரே மாதிரியா போகிறதே இல்லை, ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல புயல் அடிக்கும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல வறண்டு இருக்கும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல வசந்த காலமா இருக்கும், ஒரு சில சந்தர்ப்பம் இலையுதிர் காலமா இருக்கும். எது எப்படியோ காலங்கள் மாறினாலும் வாழ்க்கை உண்டு. ஒரு கஷ்டமான சமயங்கள், இல்லாட்டி பிரச்சனை இருக்கிற சமயங்கள், இல்லாட்டி உலகத்துல நம்மளை ஒதுக்கி வைக்கிற சமயங்கள்லாம் தைரியமா நிதானமா நம்பிக்கையோட பக்தி பண்ணணும். துக்கமான சமயங்கள்ல தான் நிறைய பக்தி பண்ணணும், ஆனா அப்பதான் எல்லாரும் பக்தி பண்றதை விடுவா, அவநம்பிக்கை வரும். ஆனா சுனீதி ரொம்ப அழகா ஹரிய தியானம் பண்ணிட்டு இருக்கா, என் ஹரிக்கு தெரியும் நிச்சயமா என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு பக்தி பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய பிள்ளைதான் துருவன். சுருச்சிக்கு ஒரு பிள்ளை உண்டு, சுனீதியோட பிள்ளைதான் துருவன். ஒரு நாள் இந்த சுருச்சியுடைய பிள்ளை உத்தமன் அவனுக்கு பெயர், அவன் அப்பா மடியில உட்கார்ந்து விளையாடின் இருக்கான். துருவன் அஞ்சு வயசு பிள்ளை, அஞ்சு வயசு பிள்ளைக்கு ஆசை தானும் அப்பா மடியில உட்காரணும், அப்பா தன்னை கொஞ்சனும். இந்த குழந்தைகள் பாருங்க, வீட்டுல எத்தனை வேணா சேர் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அதுங்களுக்கு இந்த அப்பா மடி மேல அம்மா மடி மேல உட்கார்ற சுகம் தான் பரமசுகம். அது ஒரு சிம்ஹாசனம் மாதிரி ரைட் ராயலா உட்காரும். அது எந்த வயசு வரைக்கும்னே சொல்ல முடியாது. அந்த குழந்தைகளுக்கு தாய் மடி தகப்பன் மடின்றது ரொம்ப உரிமையுடைய ஒரு இடம். அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சுகமான ஒரு விஷயம் இல்லையா? அதுவும் அஞ்சு வயசுல அப்பா மடியில உட்காரணும்ன்றது ரொம்ப நியாயமான ஆசை. அதுவும் அப்பா ஜாலியா தம்பியோட விளையாடிட்டு இருக்கான், சோ நானும் போனா என் கூடையும் விளையாடுவார் அப்படின்னு இந்த அஞ்சு வயசு பிள்ளை துருவன் ஓடி போய் அப்பா மடியில உட்கார போறான். கரெக்டா சுருச்சி வந்து துருவன் கைய பிடிச்சுட்டான். ஓய் குழந்தை, என்னடா எங்க வந்தாய்? இல்லம்மா, அப்பா மடியில உத்தமன் விளையாடின் இருக்கான், எனக்கும் அப்பா மடியில உட்காரணும்னு ஆசை, அதான் வந்தேன் அப்படின்னு. உடனே சுருச்சி கோபமா கேவலமா அவனை பரிகாசம் பண்ணி சிரிக்கிறான். பயல, அவர் மடியில நீ உட்காரணும்னா அதுக்கு நீ என் பிள்ளையா பிறக்கணும்டா. நீ சுனீதி பிள்ளையால பிறந்துட்டா, அப்பா அவர் தான், ஆனா அம்மா நான் இல்ல பாத்தியா, அதனால இவர் மடியில உட்கார அதிகாரம் உனக்கு கிடையாது. ஒண்ணு வேணா பண்ணு, நீ வேணா தவம் பண்ணி என் பிள்ளையா பிறந்துடும், அப்ப நிச்சயமா இந்த அப்பா மடியில உட்காரலாம். ஒரு விதத்துல என்னடானா செத்துப்போ அப்படின்னு அர்த்தம். என் பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னா இப்ப இந்த உசுரை விட்டாதான் எடுத்த சினிமா கிடைக்கும். உடனே சின்ன குழந்தை துக்கம் நெஞ்ச அடைக்கிறது. எப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு உதடு துடிக்க அழுதுண்டு. ரோஷம் வேற, சத்திரிய பிள்ளை இல்லையா, அழுதுண்டே அம்மா கிட்ட ஓடி வரம். அதுக்குள்ள சுனீதிக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுத்து. குழந்தைய சமாதானப்படுத்தணும். எப்பொழுதுமே குழந்தைகளை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி பல சந்தர்ப்பங்கள்ல நாமே குழந்தைகளை கெட்ட வழியில அழிச்சுட்டு போயிடுறோம். இந்த குழந்தைகள் எங்கேயாவது கீழே விழுந்து அழுதுண்டே வந்தா தர தள்ளி விட்டுதா, அம்மா தரைய அடிக்கிறேன், ஆமா, அப்ப என்ன தோணும் அதுக்கு, ஓ அப்ப என் மேல தப்பு இல்ல தர மேல தப்பு. அப்ப ஒவ்வொரு தடவையும் தான் ஏதான கஷ்டத்துல மாட்டிக்கும் போதெல்லாம் அடுத்தவா மேல பழி போடுறதுன்ற ஒரு புத்தி அதுக்கு வந்துடும். தரையில வழிக்கு விழுந்துடுதுன்னா குழந்தைய ஜாகிரதையா போ, நீதான் பார்த்து போகணும்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமே ஒழிய தர அடிச்சுதான் அப்படின்னு சொல்லப்படாது, சரியா? ஏன்னா குழந்தைகளை வளர்க்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது பச்சை மண் எதை விதைச்சாலும் அப்படியே விளையும். அது இந்த காலத்து குழந்தைகள் டூ ஸ்மார்ட். அம்மா அப்பா அதை விட ஸ்மார்ட்டா இருந்தா தான் சேஃப். துருவன் அழுதுண்டே வரான். சுனீதி ஹரிய பிரார்த்தனை பண்ணா, ஹரி இந்த பிள்ளைய சரியான வழியில வழி நடத்தணும். இந்த பிள்ளைய எனக்கு அஞ்சு வருஷமா தான் தெரியும், ஆனா உனக்கு பல கோடி சன்மாவா தெரியும் இந்த ஆத்மாவை. இந்த ஆத்மாவுக்கு எது ஹிதமோ அதை நீதான் சொல்லித்தரணும் அப்படின்னு ஹரித்தியானம் பண்ணா. குழந்தை வந்தா அம்மாவை கட்டின்றான், ஓன்னு அழுதான். உடனேயே சுனீதி சொன்னா, குழந்தை யார் மேலையும் கோபம் வேண்டாண்டா, யார் மேலையும் வெறுப்பு வேண்டாண்டா பயலே, சரியா? நீ எதுக்கு அழற, அப்பா மடியில உக்காருன்னு அழுவியா? அப்பா மடியை விட வசதியான ஒருத்தர் மடி இருக்குடா. இந்த அப்பா உனக்கு சரீரத்துக்கு தான், ஜெகத் பிதான்னு ஒருத்தர் இருக்கா, ஸ்ரீமன் நாராயணன், ஹரியாகிய வாசுதேவன், புருஷோத்தமன், அவன்தான் ஆதிமூலம், அவன்தான் ஜெகத்துக்கே நாதன். அதனால அவன் மடியில உட்கார ஆசைப்படுறா பயலே. ஐய, இதுக்கு போய் அழிவாளா, சீச்சி சீச்சி, ஷேம் ஷேம் பப்பி ஷேம்னு சொல்லிட்டான். தமேவ வத்ச ஆஸ்ரயம், ரொம்ப அழகான வாக்கியம். என் வாழ்க்கையில பாகவதத்துல என்ன பாதிச்ச ஒரு வாக்கியம்னா இதுதான், தமேவ வத்ச ஆஸ்ரயம். ஒரு அம்மா சொல்ற வாக்கியம். சுருச்சி நல்லது சொல்லிருக்காடா, ஹரி அடைஞ்சதுன்னு சொல்லிருக்கா. அதாவது ஒருத்தர் நெகட்டிவா சொன்ன விஷயத்துல கூட ஒரு பாசிட்டிவான விஷயத்த எடுத்துக்கா பாருங்க. இந்த ஆட்டிடியூட் தான் நமக்கு வேணும். பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய பேர் பாசிட்டிவா சொல்ற விஷயங்களை கூட நம்முடைய புத்தியினாலே நெகட்டிவா அர்த்தம் பண்ணிடுறோம். குடும்பத்தை பாதி சண்டைக்கு காரணம் பாருங்க, கம்யூனிகேஷன் கேப்னு சொல்றோம். எல்லாம் தப்பு தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கணும், அங்கதான் பிரச்சனையே. எல்லாத்துலயுமே மகாபாபியா கூட இருக்கட்டுமே, அவ பேசுற ஒரு கேவலமான விஷயத்துல ஒரு பாசிட்டிவ் விஷயம் அவளுக்கு தெரியாமலேயே இருக்கும். ரோஜா செடி, முள்ளு செடியில ரோஜா பூக்கிறது இல்லையா, அது போல அத்தனை அழகா தமேவ வத்ச ஆஸ்ரய. அந்த ஜெகத் பிதாவை அடைஞ்சுடுறா. உன்னுடைய தாதா சுவயம்புவ மனுவெல்லாம் அவரை ஆசிரயிச்சு பெரிய காரியங்கள்லாம் சாதிச்சிருக்கா. அவட கொள்ளு தாத்தா பிரம்மதேவர் அவர் மடியில் அவருடைய நாபிக்கமலத்திலே உட்கார்ந்திருக்கார். ஐய, இதுக்கு போய் அழுவியாடா குழந்தை அப்படின்ட்டான். உடனே கண்ணெல்லாம் தொடச்சின்றது பிள்ளை. சரிம்மா, அந்த ஜெகத்பிதா எங்கே அப்படின்னுட்டான். உடனே குழந்தை அம்மா சொன்னா, அது ஒரு சத்குருநாதன் காட்டி கொடுப்பாரா, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார், ஒரு குரு காட்டி கொடுத்தாருனா உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னவன, சரிம்மா நான் அந்த ஜெகத்பிதாவை தேடிட்டு போறேன், அவரை பார்த்துட்டு தான் வருவேன்னு கிளம்பிடுச்சு. 5 வயசு பிள்ளை. சுனிதி சந்தோஷமா தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறான். உலகத்துல எந்த அம்மாவுக்கா இந்த தைரியம் உண்டா? தான் தன் பிள்ளைய பாத்துக்கிறோம் நினைக்கிற ஒரு அம்மாவுக்கும் இந்த தைரியம் வராது. ஹரி தன் பிள்ளைய பாத்துக்கிறான்ற அம்மாவுக்கு சத்தியமா இந்த மனோதைரியம் நம்பிக்கை என்னைக்குமே உண்டு, இது மாற்றமே கிடையாது. அதனால தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டா பிள்ளை கிளம்பிட்டான். அழகா பிரார்த்தனை பண்ணிட்டா சுனிதி, ஹரி ஓம் பிள்ளை உன்னை தேடிட்டு வரான், அவனுக்கு வழிகாட்ட வேண்டியது, அவனுக்கு காட்சி தர வேண்டியது, அவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியது உன் தர்மம், உன் பொறுப்பு. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அவள் பாட்டுக்கு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணான். இது ஒண்ணு பொறுப்பு இல்லாம இருந்தா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா என்னமோ குழந்தை அப்படியே தூக்கி தூக்கி வச்சுட்டு அவர்கள் நம்ம அப்படியே கண்ணுக்குள்ள வச்சுட்டு இருந்தா முக்காவாசி பார்த்தோம்னா நம்ம எல்லாம் இந்த காலத்து குழந்தைகளை நம்மளோட டிபெண்டா ஆக்கிடுறோம். அவளை இண்டிபெண்டா வளர்க்கறதே இல்லை. இண்டிபெண்டன்சினா அவளுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அவளை கெட்டு போக வைக்கிறது இல்லை. எந்தெந்த விஷயங்கள்ல அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கணுமோ அந்தந்த விஷயங்கள்ல அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், சரியா? இல்லைன்னா தப்பா போயிடும். அவ்வளவு அழகா பிரார்த்தனை பண்ணிட்டா குழந்தை கிளம்பி போயிட்டான். இவள் பண்ண பிரார்த்தனை ஹரி பார்த்தான். ஆஹா, இந்த பிஞ்சு வயசுல ஒரு பிள்ளை என்ன தேடிட்டு வர்றது, அதுக்கு வழிகாட்ட வேண்டியது என் தர்மம். நன்னா ஞாபகம், அம்மாவுடைய பிரார்த்தனைக்கு அத்தனை பலம் உண்டு. இந்த அம்மாக்கள் எல்லாரும் இந்த டிவி பாக்கிறது, வெட்டி கதை பேசறது, வம்பு பேசறது, தன் சுயபுராணம் சொல்றது, தாப்பட்ட கஷ்டத்தையே புலம்பின் இருக்கிறது, இதுல கொஞ்சம் அப்படியே அலையாம பகவான் என்ன நம்பி இந்த குழந்தைகளை கொடுத்திருக்கான், இந்த குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்க வேண்டியது என் தர்மம் அப்படின்னு அதனுடைய ஆத்மாவுக்கு வேண்டியதான பிரார்த்தனைய பண்ணணும். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அம்மாக்கள் எல்லாம் நிறைய அம்மாக்களுக்கு புரியறதே, அதுக்கு வேலை வேலை சாப்பாடு போட்டா போதும், அதுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டா போதும், அதுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா போதும், அதையும் தாண்டி வாழ்க்கை உண்டு. புரியறதான், அம்மாக்களை குறை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இன்னும் உங்க குழந்தைகளை நன்னா வளர்க்க முடியும்ன்ற நம்பிக்கையில சொல்றேன். உங்க குழந்தைகள் ஒவ்வொருத்தருமே துருவன் தான், பிரஹல்லாதன் தான், மீரா தான், ஆண்டாள் தான். அதை வளர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்கான் இல்லையா? அதை ப்ராப்பரா யூஸ் பண்ற ஒரு கடமை உங்களுக்கு இருக்கு, உரிமையும் உங்களுக்கு இருக்கு, சரியா? அழகா அரிபாதான் நாரத மகரிஷிய ஜோரா துருவன் போற வழியில அனுப்பிட்டார் பாதியில. உடனே துருவனை பார்த்து நாரதன், அடே பயல, நீ உத்தானபாத மகாராஜாவோட பிள்ளைதானே, எங்கடா பயல இந்த பக்கம் போறாய், எங்க அப்பா மடியில உட்காரக்கூடாதுன்னு சுருச்சி மாதா சொல்லிட்டா. எங்க அம்மா சொன்னா ஜெகத்பிதா வாசுதேவன் ஹரி நாராயண பிடிச்சுக்கோன்னு சொன்னா, அதனால நான் நாராயண தேடிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ரோஷமா சிரிச்சா நாரத. அட பயல, அந்த நாராயண அவளை சீக்கிரமா எல்லாம் கிடைக்க மாட்டாரா, பல கோடி வருஷம் தபஸ் பண்றவாளுக்கு அவர் காட்சி கொடுக்காம எப்படி இதோ அதோ அதோ அதோன்றாரா, அவளை ஈசி கிடையாதுரா, அப்பா இன்னைக்கு கோச்சிப்பா, நாளைக்கு சமாதானம் ஆயிடுவா, ஆத்துக்கு போடா, இந்த விளையாடுற வயசுல உனக்கு என்னடா ரோஷம், போடா ஆத்துக்கு அப்படின்னு ரோஷமா இடுப்புல கை வச்சுன்னு இந்த பிள்ளை பார்த்தது. சுவாமி அழகா, எனக்கு ஒண்ணு நாராயண பாக்கிறதுக்கு வழிய சொல்லுங்க, இல்லாட்டி வழியை விட்டு நெல்லுங்க, நான் பாட்டுக்கு வழியில போயிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பும் பண்ணல அப்படின்னு எடுத்து. உடனே ஆச்சரியமா அசந்து போனார் நாரதர். இந்த பிள்ளையுடைய வைராக்கியம், பகவான் அடையணும்ன்ற நிச்சயம், அந்த திருடம் எல்லாம் பார்த்தார். அந்த பய தலையில கை வச்சார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை உபதேசம் பண்ணார். துவாதச அக்ஷரம், 12 அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, இத ஜபின்னு சொல்லிட்டு அழகா ஜோரா ஆச்சரியமா ஹரிய தியானம் பண்ற முறைய சொல்லி கொடுக்கிறார். பகவானுடைய பாதத்தை நினைக்கணும், பகவானுடைய விரல்களை நினைக்கணும், அதுக்கப்புறம் பகவானுடைய கணுக்காலை நினைக்கணும், அடுத்து பகவானுடைய முழங்கால், முட்டி, பருத்த தொடை, சிற்றடை, பட்டு பீதாம்பரம், அழகான நாபிக்கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், கருஞ்சங்கு கழுத்து, கழுத்துல விதவிதமான ஹாரங்கள், மார்பிள் அழகா வக்ஷஸ்தலத்துல ஸ்ரீதேவி, கழுத்துல கௌஸ்துபமணி, அழகான கருஞ்சங்கு கழுத்து, நான்கு திருக்கைகள், சங்கு சக்கரம் கதா பத்மம் வச்சுண்டு, அழகான செங்கணிவாய், தீர்க்கமான மூக்கு, அழகான எடுப்பான கண்ண பிரதேசங்கள், ஜோரான காதுகள், காதுகள்ல மகர குண்டலங்கள், அழகான செந்தாமரை கண்கள், வில் போன்ற பரந்த அழகான நெற்றி நடுல இருக்கக்கூடிய புருவங்கள், ஜோரான கஸ்தூரி திலகம் இருக்கக்கூடிய நெற்றி, சுருள் சுருளான கேசம், தலையில கிரீடம். இப்படி பகவான் இருப்பார். இதை தியானம் பண்ணு, நேரம் மதுவனம் போ. மதுவனம்ங்கிறது பிருந்தாவனத்துல இருக்கு. அந்த மதுவனம் போ, தபஸ் பண்ணு, நீ பாடு நாமஜபம் பண்ணிட்டே வா, சுவாமி காட்சி கொடுப்பார். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, எத்தனை நாள்ல பகவான் தெரிவான், எத்தனை நாமஜபம் பண்ணா பகவான் தெரிவான். இட்ஸ் நாட் அபவுட் டேஸ் ஆர் நாட் அபவுட் த கவுண்டிங், இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் தர்ஸ்ட். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஸ்ரத்தை, உங்களுடைய ஆசை, உங்களுடைய தவிப்பு, உங்களுடைய தீராத தாகம், அது எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவு சீக்கிரம் பகவான் கிடைப்பா. அவ்வளவுதான், ஒரு செகண்ட்ல கூட பகவானை பார்த்துட முடியும். எத்தனையோ மகாத்மாக்கள் பார்த்திருக்கா, நீங்களும் பார்க்க முடியும். உடனே துருவன் அழகா கிளம்பினான். துருவன் அந்த பக்கம் போன உடனே நாரர் இந்த பக்கம் வந்தார். உத்தான பாத மகாராஜா ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். குருவனை பத்தி சொன்னார் நாரதர், கவலைப்படாதே, உன் பிள்ள ஜெயிச்சுட்டு வருவான், சீக்கிரத்துல ஹரிய பார்த்துட்டு வரப்போறான், அப்ப வரும்பொழுது கொண்டாடு அப்படின்னு விட்டார். ஏன்னா அப்பா அம்மா எல்லாருமே குழந்தைக்கு ரோஷம் வரா மாதிரி அதான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், திரும்பி அச்சோடி சமத்தா இருக்கணும்னா கண்ணே மணியே முத்தேன்னு எல்லாம் கொஞ்சினா அது நினைச்சுக்கோ, ஓ அப்ப இது ஒரு பிளாக்மெயில ஆரம்பிச்சு எப்ப பார்த்தாலும் அழுது மூக்க சிந்திண்டு வீட்டுல வேலைகள் பண்ணாம எல்லாம் பண்ணி அட்ராசிட்டி பண்ணுங்கள். அதுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. பகவானிடத்துல குழந்தைகளை ஒப்படைச்சுட்டு நாமும் நாம ஜபம் பண்ணலாம். எப்பொழுதுமே அவளுடைய தப்பான பிடிவாதத்துக்கு ஒரு நாளும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. நன்னா ஞாபகிச்சுக்கோங்கோ, குழந்தைகள் கிட்ட உங்களுடையதான சுயமரியாதைய விட்டு கொடுக்காதீங்கோ. எல்லா தாயும் தகப்பனும் பண்ற பெரிய தவறு, சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டேள் அப்படின்னா அதுக்கப்புறமா திரும்பி ஆயுசு முழுக்க அவளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கணும். நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. எத்தனை வயசானவா புலம்புறா தெரியுமா, அந்த இடத்துல தெரிஞ்சுதான் சொல்றேன். குழந்தைகள் இடத்துல அன்பு வைங்கோ, ஆனா உங்க சுயமரியாதையை விட்டு அவளுக்கு அடிமையா கிடக்கணும்னு எந்த பெரியவாளும் சொல்லவே இல்லை. அழகா துருவன் போனான், நாமஜபம் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மதுவானம் போனா அழகா ஜபிக்க ஆரம்பிச்சுட்டான். ஜபிக்க ஆரம்பிச்சா மூணு நாள் போயிடுத்து, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. மூணு நாள் கழிச்சுதான் பசிச்சது. அப்புறம் அழகா அங்க கிடைக்கிற பழம் இதெல்லாம் சாப்பிட்டான். அப்புறம் திருப்பி தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். முதல் மாசம் மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த குழந்தை சாப்பிட்டான். அஞ்சு வயசு பிள்ளை ஒரு நாளைக்கு ஆறு வேளை குறைஞ்சபட்சம் சாப்பிடும். இது மூணு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டது. ரெண்டாவது மாசம் இன்னும் நாமஜபம் சித்தியாயெடுத்து ஆறு நாளைக்கு ஒரு தடவை தான் குழந்தை சாப்பிட்டான். காஞ்ச இலை சருகு அந்த மாதிரிலாம். மூணாவது மாசம் இன்னும் வைராக்கியம் ஜாஸ்தியா எடுத்து ஒன்பது நாளைக்கு ஒரு தடவை தான் குழந்தை சாப்பிட்டான். ஜலத்தை மட்டுமே குடிச்சான். ஒன்பது நாளைக்கு ஒரு தடவைனா மாசத்துக்கு மூணு தடவை சாப்பிட்டிருக்கான். நாலாவது மாசம் இன்னும் வைராக்கியம் வந்தது பிள்ளைக்கு, தன்னெல்லாம் மறந்துட்டான் நாம ஜபத்துல. நாலாவது மாசம் பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை காற்றை மட்டும் சுவாசிச்சான். காற்றையே ஆகாரம், சித்த புருஷாலாம் இருக்கக்கூடிய நிலைமை அதுதான். அவர் எதுவுமே ஆகாரம் சாப்பிடல. அஞ்சாவது மாசம் அந்த காற்றையும் அடக்கிட்டான். ஒத்த கால நின்னுண்டு தன்னிலை மறந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நீ சொல்லு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு ஜபிச்சுட்டே இருந்தான். இந்த குழந்தை மூச்சு அடைக்கணும்னு அந்தரியாமியா இருக்க பகவான் அவனுக்கு கட்டுப்பட்டுட்டான். பகவான் அவனுக்கு கட்டுப்பட்ட உடனேயே அண்ட சராசரங்களும் தனர ஆரம்பிச்சுடுத்து. தேவர்கள்லாம் பயந்து போய் பகவானத்தை போய் சரணாகதி பண்ணான். இந்திரன் தன்னுடைய மாயையினால சுனிதி மாதா மாதிரி சிருஷ்டிச்சு குழந்தைய வந்துடுறான், ஆத்துக்கு போலான் சொல்லி பார்த்தான். ஆனா எதுக்கும் துருவன் மசியவே இல்லை. பகவான் சொன்னா, கவலைப்படாதீங்கோ, நான் அழகா அவனோட குழந்தைக்கு காட்சி கொடுக்கிறேன்னு சொன்னார். அஞ்சே மாசத்துல நூத்தம்பது நாள்ல அழகா பிரத்யக்ஷமா பகவான இந்த துருவன் பார்த்துட்டான். அஞ்சாவது மாசம் மூச்சடக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளுக்குள்ளே, சரி அஞ்சு மாசத்துக்குள்ளேயே பிரத்யக்ஷமா அவன் ஹதயத்துக்குள்ள அந்தரியாமியாக நீலமேக ஷியாமளனாக சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக பிரபு காட்சி கொடுத்துட்டான். குட்டி கிச்சா அழகா நாலு திருக்கைகளோட காட்சி கொடுத்துட்டான். குருவன் அப்படியே பார்த்தான், மயங்கி போனான். ஆஹா 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 ஆஹா, ஓ இவர் தான் நாராயணனா, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கார், எத்தனை ஹான்சமா இருக்கார், வாவ் அப்படின்னு மயங்கி போய் பார்த்துட்டு இருந்தான். அதுக்குள்ள அத்தியாச்சரியமா அதி விசேஷமா அத்புதமா ஆச்சரியமா பகவான் அவன் எதிர்க்க நேர பிரத்யக்ஷமா வந்துட்டார். பிரத்யக்ஷமா வந்தார், பிரத்யக்ஷமா வந்து நிக்கிறார். ஆனா குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப பகவான் பார்த்தார், என்னடா எதிர்க்க நான் வந்து நிக்கிறேன், இந்த பிள்ளை பார்க்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பகவான் பார்த்தான். நின்னான், அந்தர்யாமியா இருக்கிற தன்னுடைய ரூபத்தை டக்குன்னு மறைச்சுட்டான். மறைச்ச உடனேயே ஜோரா பகவான் காணமே அப்படின்னு சொல்லி துருவன் கண்ண திறந்து பார்த்தா எதிர்க்க பிரத்யக்ஷமா ஹரி நின்னு இருந்தா. அவன் ஹதயத்துக்குள்ள பார்த்த அதே சுவாமி அத்தியாச்சரியமாக அதி விசேஷமாக அத்தியுதமாக பிரத்யக்ஷமா இவன் மூச்சு காத்து சுவாமி மேல படும்படியா அவ்வளவு பக்கத்துல நிக்கிற குஞ்சு பிள்ளை. பகவானுடைய இடுப்பள வசரம் கூட இல்ல, அப்படியே பாக்கிறது வெச்ச கண்ணு வாங்காம, என்ன பேசணும்னு கூட தெரியல. பகவான் பார்த்தான், அழகா சிரிச்சான். இந்த பிள்ளைக்கு ஏதோ பேசணும்னு ஆசையா இருக்கு, பேச தோணல, கையும் ஓடல காலும் ஓடல வாயும் திறக்க முடியலன்னு தெரிஞ்சு தன்னுடைய பாண்டுதன்யம் சங்க கொண்டு துருவன் கண்ணத்தை பக்கத்துல வந்து அப்படி தடவினா துருவஸ்தோத்திரம் பண்ணான். யோ அந்த பிரவிஷ்ய, ரொம்ப அழகான வாக்கியம் துருவஸ்துதி. அந்த பகவான் சொல்றான், துருவன் எனக்குள்ளேந்து யார் எல்லா விஷயங்களையும் பண்றாரோ அந்த ஹரி இவர் தான் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றான். பகவான் அவனுக்கு அழகா அனுகிரகம் பண்ணார். 36,000 வருஷம் இந்த பூமியில சகலவிதமான சுகங்களையும் அனுபவி, அதுக்கப்புறம் உனக்காகவே ஒரு துருவ மண்டலம் உண்டு, துருவ நட்சத்திரமா நீ பிரகாசிப்பாய், அதுக்கப்புறமா மோட்சம் வரலாம் அப்படின்லாம் சொல்லிட்டார். அத்தியாச்சரியமாக அதி விசேஷமாக உடனே துருவனும் ஆஹான் ஆனந்தப்பட்டு பகவானை சேவிச்சான். பகவான் அந்தர்தானம் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் துருவனடா மோட்சம் போனன்னு உடனே கேட்காம விட்டுட்டேனே அப்படின்னு நினைச்சான். அதுக்குள்ள நாட்டுக்கு வந்துட்டான், எல்லாரும் அவனை கொண்டாடினா. துருவனுடைய அம்மா குழந்தை ஜெகத்பிதாவை பாத்தியோ அப்படின்னா, அம்மா அன்னைக்கு நீங்க சொன்னதாலதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, 36,000 வருஷம் துருவன் இந்த லோகத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். அந்த துருவன் மோட்சம் அடையறான். அப்ப புஷ்ப விமானத்தை ஏறும் பொழுது கொஞ்சம் முகம் வருத்தமா இருக்கு. ஏன்பா அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் கேட்க அவன் சொன்னா, இல்ல நான் இன்னைக்கு மோட்சம் அடையினா எங்க அம்மா தான் காரணம், எங்க அம்மாவுக்கு மோட்சம் அப்படின்னா. இவனுக்கு முன்னாடி ஒரு புஷ்பக விமானத்துல சுனீதி வைகுந்தம் போயிட்டு இருந்தான். அவ்வளவு சிரேஷ்டமானவன் அந்த துருவன். 5 வயசுல அப்பா எங்கேன்னு ஒரு கேள்வி கேட்டானே சுவாமி, அடியாள் அப்படியா கேக்குறேன் சுவாமி, அப்பாவாகிய வைத்தமானிதி இங்க படுத்துட்டு இருக்கா, 108 திவ்ய தேசத்துல ஒரு தேசம், மதுர கவியாழ்வார் அவதாரம் பண்ண தேசம், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று, கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ளவன் சீர்வளம் மிக்கவன் ஊர்வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரின் நம்மாழ்வார் பாடின திவ்ய தேசம். ஆனா அடியாளுக்கு அந்த பக்தி இல்லையே சுவாமி, அந்த ஸ்ரத்தை இல்லையே சுவாமி, அடியாள் மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்னன்னு பெண் பிள்ளை யதிராஜராகிய ராமானுஜரை பார்த்து கேட்டார். ராமானுஜர் பிரமிச்சு போய் நின்று இருந்தார். ஏன்னா அந்த துருவனுடைய பக்தியை நினைச்சு நினைச்சு ஆனந்தப்பட்டவர் சுவாமி ராமானுஜர். அவருடைய சிஷ்யாளுக்கெல்லாம் குழந்தைகள் பிறந்தா துருவன மாதிரி பக்தி பண்ணணும், துருவன மாதிரி பகவான் அனுபவிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய யதிராஜன் சுவாமி ராமானுஜர். அவர் பார்த்தாலே துருவ பக்தி வந்துடும். அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை சொன்னா, ராமானுஜர் அழகா திருக்கண் கொண்டு பார்த்தா, பார்த்த பார்வையிலேயே உனக்கு அந்த துருவ பக்தி சித்திக்கட்டும்னு பார்த்தார். அதனாலதான் விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா அப்படின்னு பாடுறோம்னா, ஆச்சாரியனுடைய கிருபா கடாட்சம் கண்ணனையே தந்துடும். அதனால இனிமேல் யாராவது மை டாடி தந்தை அப்பா டாட் எதை சொன்னாலும் பிதா எந்த வார்த்தையில சொன்னாலும் துருவனை நினைச்சுக்கோ. 5 வயசுல துருவன் பார்த்துட்டான்பா, உனக்கு எத்தனை வயசு, எத்தனை 5 முடிஞ்சிருக்கு, இன்னும் எத்தனை நாள் சத்ராஜை கிருஷ்ணா. அதனால சீக்கிரமா துருவண மாறி பகவான பார்த்துடு பார்க்க முடியும். ராமானுஜர் ஆசீர்வதிப்பார். ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு ஜெய். போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு ஜெய். போலோ தாமிரபரணி மாதாக்கு ஜெய். போலோ சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த துருவ சரித்திரத்தை இந்த வாக்கியத்தை அடியேன் திருப்புல்லாணி ஆதி ஜெகநாதரை சேவிச்சுட்டு தூத்துக்குடி போகும்பொழுது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் கார்ல. பகவத் சங்கல்பம் ஆனந்தமா சரணாகதி பண்ணா பகவான் அனுகிரகம் பண்ணுவான்ற திவ்ய தேசத்தை பார்த்துட்டு அந்த அனுகிரகத்தோட பண்ண உபன்யாசம் இது. சீக்கிரத்திலேயே பகவான் காட்சி கொடுப்பான். ராதே கிருஷ்ணா.